இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8079992146 மற்றும் 9498607007.
நீங்கள் எங்கள் ஒலிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நிதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே, உம்முடைய வேதத்தை நாங்கள் தியானிக்கும்படியாக அமர்ந்திருக்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு யோசேப்புக்கு தேவன் கொடுத்த பயிற்சி, ட்ரைனிங் டு ஜோசப், காட்ஸ் ட்ரைனிங் டு ஜோசப் அப்படின்ற அந்த தலைப்பின் கீழாக நம்ம தேவனுடைய செய்தியை படிக்கப் போகின்றோம். இந்த யோசேப்பு யார் என்று நாம் பார்க்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு 1 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துனுடைய தந்தையார், அவரை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம் சொன்னா இன்றைய தினத்துல படிக்க போகின்றோம். யோசேப்பு என்ற உடனே நம்ம எல்லாருடைய மனதிலும் பழைய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய அந்த யோசேப்பு ஞாபகத்துக்கு வந்திருப்பார். ஏனென்றால் அந்த யோசேப்பை ஆண்டவர் எவ்வாறு பயன்படுத்தினார் என்று நமக்கு தெரியும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த யோசேப்பை ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினார் என்பதை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம் சொன்னா இந்த நேரத்துல கூட பார்க்க போகின்றோம். மத்தேயு 1:19, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். இங்கே வேதம் சொல்கின்றது அவள் புருஷனாகிய யோசேப்பு. அப்படி என்றால் அவள் என்றால் யார் என்று பார்க்கும் பொழுது மரியாள், இயேசு கிறிஸ்துவனுடைய தாயார் என்று நாம் பார்க்கின்றோம். 18 நாம் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அங்கே என்ன நடந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது நிச்சயிக்கப்பட்டிருந்தது என்று அங்கே வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் திருமண ஒப்பந்தம் நடைபெற்று இருக்கின்றது. அதாவது யோசேப்பு மரியாளை திருமணம் செய்து கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்று நாம் என்ன பண்றோம் சொன்னா பார்க்கின்றோம். ஆனால் இவர்கள் திருமணம் நடப்பதற்கு முன்பதாக என்ன ஆனது என்று நாம் பார்க்கும் பொழுது, நாம் மரியாளுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியாகி என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் மரியாள் அவள் கர்ப்பவதியாய் இருக்கிறாள் என்பதை யார் கேள்விப்படுகின்றார் என்று பார்க்கும் பொழுது யோசேப்பு கேள்விப்படுகின்றார். யோசேப்பு கேள்விப்பட்ட மாத்திரத்துல அவர் என்ன செய்கிறார் என்பதுதான் இன்றைய தினத்திலே ஒவ்வொரு கணவரும் படிக்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஒருவேளை இந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்னா, மரியாள் வந்து ஒரு தவறான பெண், திருமணம் நடப்பதற்கு முன்பதாகவே அவங்க கர்ப்பவதியா இருக்கிறாங்க, அவங்க யாரு கூடயோ ஏதோ தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருப்போம் சொன்னா, ஊர் எல்லாரையும் கூப்பிட்டு அவமானப்படுத்தியிருப்போம், அல்லது உறவினர்களை கூப்பிட்டு அவமானப்படுத்தியிருப்போம், அல்லது வேற ஏதாவது காரியங்களை நம்ம என்ன பண்ணிருப்போம் சொன்னா செய்திருப்போம். ஆனால் இங்கே யோசேப்பிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவருக்கு தெரிஞ்சிருச்சு இது இவங்க கர்ப்பவதியா இருக்கிறாங்க அப்படின்ட்டு. வேதம் சொல்லுது மத்தவங்க முன்னாடி இந்த பெண்ணை அவமானப்படுத்த இவருக்கு விருப்பம் இல்லையா. அப்போ ஒவ்வொரு ஆணும் தன் மனைவியை பிறருக்கு முன்பாக அவமானப்படுத்த கூடாது என்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இங்க நம்ம பார்க்கிறப்ப மரியாள் அவங்க கர்ப்பவதியா இருக்கிறாங்க அப்படின்றப்ப நிச்சயமா யாரா இருந்தாலும் நிச்சயமா குடும்பத்துக்குள்ள 4 முன்னாடி நிக்க வச்சு கேள்வி கேட்டிருந்திருப்பாங்க. ஆனா இங்க யோசிப்புடைய குணத்தை பார்க்கும் பொழுது மரியாள அவர் என்ன நினைக்கிறாருன்னா, மத்தவங்க முன்னாடி இவங்க அசிங்கப்படக்கூடாது, அவங்கள விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறத பாக்குறோம். நான் திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். வேதம் 2 காரியத்தை சொல்லுது. முதல் காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். அப்படின்னா அவமானப்படுத்த பிடிக்கல. மரியாளை அவமானப்படுத்த கணவராகி யோசேப்புக்கு பிடிக்கல. ஒன்று. ரெண்டாவது, ரகசியமாய். அப்படின்னா யாருக்குமே தெரிய வேணாம், இந்த பெண் நல்லா இருக்கட்டும், இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு கோணத்துல இருந்து என்ன பண்றாருன்னு சொன்னா, அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு திருமணம் ஆகின எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எக்கச்சக்கமான பிரச்சனைகள், சண்டைகள். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் காரணம் மனைவிய மற்றவங்க முன்னாடி விட்டு கொடுக்கறது, அல்லது கணவரை மனைவி பிறர் முன்பாக விட்டு கொடுப்பது. அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சில நேரங்களில் சண்டை வந்துருச்சுன்னா கணவரை வந்து இன்னொரு நபரோடு ஒப்பிட்டு பேசுவது, அந்த நபரை பாருங்க அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, அவங்க வீட்டில் கார் வாங்கி கொடுத்துருக்காங்க, நீங்க என்ன வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கணவனை குறித்து ஒப்பிடுறது, மற்ற ஒரு மனிதரோடு கூட ஒப்பிடுற கூடிய ஒரு காரியம். இதனால அநேக நேரங்களில் குடும்பத்தில் பிரச்சனை வருது. அதே மாதிரி கணவரும் மனைவியை ஒப்பிடுறது, சே உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு பதில் வேற யாராவது நான் கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாமே, அவங்கள கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாமே, அவங்கள கல்யாணம் பண்ணியிருந்தா இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லியிருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனைவி இன்னொரு பெண்ணிடம் ஒப்பிடுவது. அப்போ இது ஒப்பிடுறப்ப என்னாகும் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், குடும்பத்தில் விரிசல்கள் ஏற்படக்கூடியதை பார்க்குறோம், சண்டைகள் ஏற்படக்கூடியதை பார்க்குறோம், சமாதானம் நிச்சயமாக குடும்பத்தில் இருக்காது. அப்போ இங்கே யோசேப்பு செய்ததா ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் பின்பற்ற வேண்டும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனைவியை உங்கள் கணவரை நீங்கள் தயவு செஞ்சு மரியாதை செலுத்துங்க, அவங்களுக்கு தர வேண்டிய கணத்தை தாருங்க, அவங்கள நேசிக்கணும் நீங்கள். அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறார், அவங்க கூட நீங்கள் இருக்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கான்னு சொன்னால், உங்களை அழைத்து இருக்கிறார். நம்ம 1 கொரிந்தியர் 13 பார்க்குறோம் இல்லைங்களா, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்புன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோமே. அப்போ அந்த அன்பின் குணத்தை ஒவ்வொரு கணவரும் ஒவ்வொரு மனைவியும் தன் கணவரோடு காண்பிக்க வேண்டியதாக இருக்கிறது. எபேசியர் 5 நம்ம பார்க்குறப்ப 21 தேவ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அப்போ கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, தேவ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இப்போ இந்த இடத்துல தேவ பயம் அப்படின்றப்ப, நான் கணவருக்கு கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொன்னா, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து எனக்கு சொல்லியிருக்கிறாரு அவங்களுக்கு கீழ்ப்படி அப்படின்னு. நம்ம மனைவியுடைய வார்த்தைக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன்னா, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, அதனால நான் மதிப்பு கொடுக்குறேன். அப்போ அவங்க சரியான பாதையில் நான் நடத்தணும்னு நினைக்கிறப்ப நான் அதுக்கு ஒத்துழைக்கிறேன். அப்படி செய்யறப்ப குடும்பத்துல சந்தோஷம் அதிகமா இருக்கும், குடும்பத்துல சமாதானம் அதிகமாக இருக்கும். 22 நான் வாசிக்கிறேன், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். இங்க நீங்க பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுது, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்ப வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு மனைவிக்கும் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, உங்க கணவருக்கு நீங்க கீழ்ப்படியுங்க. கேட்கலாம், ஏன் நான் என் கணவருக்கு கீழ்ப்படியணும், நான் நிறைய சம்பாதிக்கிறேன் அவரை காட்டிலும், அவரை காட்டிலும் நான் நிறைய உழைக்கிறேன், அவரை காட்டிலும் நிறைய காரியத்தில் நான் பெஸ்டா இருக்கிறேனே, அவரு வீட்டுக்கு ஒண்ணுமே செய்யறது கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, நான் அவருக்கு ஏன் கீழ்ப்படியணும்னு நீங்க யோசிக்கலாம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நான் சொல்றேன், உங்க கூட உங்க கணவர் இருந்தாதான் உங்களுக்கு மதிப்பு. அதே மாதிரி தான் மனைவி உங்க கூட இருந்தாதான் உங்களுக்கு மதிப்பு. அப்ப கணவரும் மனைவியும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்கணும். அப்ப ஆண்டவர் நினைத்திருந்தால் ஆதாமை மாத்திரம் சிருஷ்டித்து விட்டுட்டு இருந்திருக்கலாம், ஏன் ஏவாளை சிருஷ்டிக்க வேண்டும்? அல்லது ஆண்டவர் நினைச்சிருந்தா ஏவாளை மாத்திரம் சிருஷ்டித்து இருக்கலாம், எதுக்கு ஏவாளுக்கு ஒரு ஆதாமை ஆண்டவர் சிருஷ்டிக்கணும்? அப்ப நீங்க இதெல்லாம் யோசித்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கணவனுக்கு மனைவி அவசியம், மனைவிக்கு கணவன் அவசியம். அப்போ ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு கொடுத்து குடும்பத்தை நடத்த வேண்டும். அதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, திருமணம் அப்படின்ற ஒரு பந்தத்தை அங்கே ஏற்படுத்துகின்றார். அப்ப இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த பயிற்சி என்ன அப்படின்னு சொன்னா, உன் மனைவியை நீ நேசி, உன் மனைவியை நீ அவமானப்படுத்தாத, வெக்கப்படுத்தாத அப்படின்ற அந்த ஒரு பயிற்சியை ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்திருந்தார். அதனாலதான் யோசேப் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னா, தன் மனைவியை அவர் எல்லாருக்கும் முன்பாகவும் அவமானப்படுத்த மனதில்லாமல் இருந்தார் என்று பார்க்கின்றோம். ரெண்டாவது காரியம், யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்கிறப்ப, ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். இந்த ரகசியம் அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, கணவர் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கு அப்படின்னா, ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேசுங்க. என்ன தெரியுமா பண்ணுவாங்க பெரும்பாலானவர்கள், கணவிக்கும் மனைவிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கிற பெரியவங்களை கூப்பிடுவாங்க, அப்பா அம்மாவை கூப்பிடுவாங்க, அவங்க முன்னாடி உட்கார வச்சு, அப்பா இவர் இப்படி பண்ணிட்டாருப்பா, இதை செஞ்சிட்டாருப்பா அப்படின்றது. அல்லது கணவர் அவங்க அம்மா கிட்டயோ அவங்க அப்பா கிட்டயோ, அம்மா இவ சரி கிடையாதுமா, இவ இப்படி பண்ணிட்டாமா, அப்படி பண்ணிட்டாமா. உங்க ரெண்டு பேருக்குள்ள குடும்பத்தின் பிரச்சனைகளை நீங்க யாருக்கிட்ட போய் சொல்றீங்க? உங்களுடைய பெற்றோர்கள்கிட்ட, உறவினர்கள்கிட்ட சொல்றப்ப என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குதா? இல்லை, அது பெரிதாக தான் மாறுகின்றது. அப்ப பெற்றோர்கள்கிட்ட எதையுமே பகிர்ந்துக்க கூடாதானா? பகிர்ந்துக்கலாம். உங்களால அதை தீர்க்கவே முடியாம ஒரு பெரிய பூகம்பமாய் மாறக்கூடிய பிரச்சனையா இருக்கிறப்ப நீங்க என்ன பண்ணலாம்னு சொன்னா, அவங்களுடைய ஆலோசனையை தேடலாம். எப்படி பண்ணா சரின்னு ஆலோசனையை தேடணும். அவங்க தான் ஃபைனல் டிசிஷன் கொடுக்க கூடாது. அந்த கடைசி ஃபைனல் டிசிஷன் நீங்க ரெண்டு பேர் தான் எடுக்கணும். கணவர் மனைவி நீங்க ரெண்டு பேர் தான் அமர்ந்து எடுக்கணும். உங்களுக்குள்ள சண்டை இருக்கு, ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்து நீங்க என்ன பண்ணலாம்னு சொன்னா, ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம், பெரியவர்களிடம் பெற்றோர்களிடம் இருந்து. ஆனா தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா, கணவன் கிட்டயும் மனைவி கிட்டயும் நீங்க ரெண்டு பேர் தான் தீர்மானிக்கணும். அப்பதான் குடும்பத்துல என்ன இருக்குன்னு சொன்னா சந்தோஷம் இருக்கும். அப்ப இங்க யோசிப்பு என்ன பண்றாருன்னா, ரகசியமாய், அதாவது மரியாள் கிட்ட ஏதோ ஒரு தவறு இருக்கு, ஏதோ ஒரு பாவம் இருக்கு அப்படின்னு இவருக்கு ஏதோ தெரியுது. அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த பெண்ணை நம்ம அவமானப்படுத்த வேணாம், நம்ம ரகசியமா என்ன பண்ணிடலாம், இதை நாம் தள்ளி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். இன்னைக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் அதிகமாக ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, வீட்டு பிரச்சனைய தெரு வரைக்கும் கொண்டு போறது, வீட்டு பிரச்சனைய ஆபீஸ் வரைக்கும் கொண்டு போறது, வீட்டு பிரச்சனைய பிறந்த வீடு வரைக்கும் கொண்டு போறது. அப்ப என்ன சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்னாகும்னு சொன்னா, கணவருக்கு என்ன ஆக முடியாதுன்னு சொன்னா, தன்னுடைய மனைவியுடைய வீட்டுக்கு வரவே முடியாது. ஏன்னா பிரச்சனையாகி அவங்க இவங்கெல்லாம் வந்து சண்டாயிருச்சு. அதே மாதிரி மனைவிக்கும் கணவருடைய பெற்றோர்களை பார்த்தா அந்த ஒரு ஐக்கியம் இருக்காது, அன்பு இருக்காது. ஏன் அப்படின்னா பிரச்சனை ஆயிருச்சு. அப்ப இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னு சொன்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலையும் கணவன் மனைவி நீங்க ரெண்டு பேரும் அதை என்ன பண்ணிருங்க, அதை தீர்த்து வைக்க பாருங்க. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க எவ்வளோ சண்டை போட்டாலையும் கடைசியில் நீங்க ஒன்னா சேர்ந்துருவீங்க. ஒரு மாசமோ இல்லை ரெண்டு மாசமோ ஒரு வாரமோ நீங்க சேர்ந்து சேர்ந்துருவீங்க. ஏன்னா நீங்க கணவன் மனைவி எப்படி சேர்ந்துதான் ஆகணும், பேசிதான் ஆகணும். ஆனா உங்களுடைய சண்டையில உங்களுடைய பெற்றோர்களை நீங்க இழுக்கிறப்ப என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க தவறில்லாம வார்த்தைகளை அவங்க மேல பேசுவீங்க, அவங்க பேசுவாங்க, நீங்க பேசுவீங்க அப்படின்றப்ப அந்த வார்த்தைகள் மனசுல அப்படியே ஆழமா பதிஞ்சிரும். கடைசி வரைக்கும் அதை எடுக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் அந்த உறவு நிற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் குடும்ப பிரச்சனையை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னால், வெளியே கொண்டு போய் சொல்லக்கூடாது, முக்கியமாக பெற்றோர்கள்கிட்ட சொல்லக்கூடாது. உங்களுக்குள்ளே அதை தீர்க்க பாருங்கள். உங்களால் முடியல, அவங்ககிட்ட இருந்து சொல்யூஷன் கேளுங்க, எப்படி செய்யலாம், எப்படி பண்ணலான்னு. ஆனால் ஒருத்தரை ஒருத்தர் குற்றப்படுத்தி, ஒருத்தர் மேலே இருக்கிற ஒருத்தர் குறைகளை சொல்லி, அந்த குடும்பத்தை அந்த அன்பை நீங்க சிதைக்க பார்க்காதீங்க. வேதம் சொல்லுது கீழ்படிங்க அப்படின்னு சொல்லி சொல்றத பாக்குறோம். 23 வசனம் வாசிக்கிறப்ப, எபேசியர் 5:23, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான், அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல புருஷனை ஆண்டவர் தலை அப்படின்னு சொல்றப்ப, நான் தான் பெரியவன், நான் சொல்றதுதான் மனைவி கேட்கணும் அப்படின்ற எண்ணத்துக்கு ஒரு சில ஆண்கள் வந்து விடுகின்றார்கள். இங்க தலை அப்படின்றப்ப பாதுகாப்பு, ஒரு பெண்ணை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு, ஒரு குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு ஒரு ஆண் மகனுடையது. அப்ப இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் தான் குடும்பத்தின் தலைவன், அதனால நான் சொல்றதா செய்யணும் அப்படின்னு சொல்லி. பெண்களுக்கு தேவையான உரிமை கிடையாது, பெண்களுடைய வார்த்தையை கேட்பது கிடையாது. உங்க மனைவி தான் என்னதான் சொல்ல வராங்களே, அவங்களையும் கேளுங்களேன். கொஞ்சம் சில நேரங்களில் நம்மளை காட்டில் அவங்களுக்கு சிறந்த ஆலோசனைகள் இருக்கலாமே. அப்போ இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உனக்கு கணவர் தான் தான் இந்த குடும்பத்தை நடத்துகிறேன் நான் தான் அப்படின்னு இருப்பார், அல்லது மனைவி இந்த குடும்பத்துக்கு நான் தான் பண்ணுறேன் நான் தான் தலைவி அப்படின்னு சொல்லி கணவரை கீழே தள்ளக்கூடிய ஒரு குடும்பங்களும் இருக்கிறத பார்க்குறோம். இந்த ரெண்டுமே இருக்கக்கூடாது. ஆண்டவர் தலை அப்படின்னு சொல்லி ஆண் மகனுக்கு சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த ஒரு ஆண்மகன் தான் தன் குடும்பத்தை பாதுகாக்கணும். பெண் பலவீனமான பாண்டம், அவங்க கோவப்பட்டாலும் என்ன பண்ணாலும் கடைசியில் அவங்க பலவீனமான பாண்டம், அவங்க இலகின மனசு உள்ளவங்க. அப்போ அவங்கள நேசிக்கணும், அன்பு காண்பிக்கணும், அவங்கள பாதுகாக்கணும், பிள்ளைகளை பாதுகாக்கணும் அப்படின்றப்ப மிகப்பெரிய ஒரு பொறுப்பு ஒரு ஆண்மகனுக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் குணசாலின ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யாருன்னு வேதம் சொல்லுது. அப்போ ஒரு பெண்ணுக்கும் அதே பொறுப்பு இருக்கிறது. அப்போ அந்த பெண் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அந்த பொறுப்பை சரியாக பயன்படுத்த வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது என்று என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். இப்போ அடுத்து நம்ம வாசிக்கலாம் மத்தேயு 1:20. அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள், ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, யோசேப்பு கிட்ட இருந்து இன்னொரு காரியத்தை நம்ம கத்துக்கலாம். அவர் ஆண்டவர் கிட்ட இருந்து எடுத்த பயிற்சியை இன்னைக்கு நாமளும் எடுத்துக்கலாம். யோசேப்பு குழம்பி போயிருக்கிறார், என்ன பண்றதுன்னு தெரியல, தள்ளி விட்டுறலாமா வேணாமா, இது எப்படி உருவாச்சு, எப்படி நம்ம கேட்கறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கிறார். ஆனால் ஒரு டிசிஷன் எடுத்துட்டாரு, சரி நம்ம என்ன பண்ணிடலாம், அவங்கள யாருக்கும் தெரியாமல் யார் முன்னாடி அவமானப்படுத்த வேணாம், நம்ம அப்படி தள்ளி வச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஒரு தீர்மானத்தோடு அவர் என்ன பண்ணுறாருனா, அந்த யோசனையோடு கூட படுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ வேதாகமம் இதை சொல்லுது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, ஆண்டவர் யாருடைய தரிசனத்தில் வெளிப்பட்டாராம், யோசேப்புடைய தரிசனத்தில் வெளிப்பட்டாராம். அப்போ யோசேப்புக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுக்குறாருன்னா, யோசேப்பு ஆண்டவர் கூட எந்த அளவுக்கு ஐக்கியமாக இருந்திருக்கணும்னு யோசித்து பாருங்கள். ஜபத்தில் வல்லவனாக இருந்திருக்கணுன்றதை யோசித்து பாருங்கள். ஒரு கணவன் ஜப வீரனாக இல்லை அப்படின்னா அந்த குடும்பம் கீழே விழுந்துவிடும். ஒரு மனைவி ஜப வீராங்கனையாக இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பம் விழுந்துவிடும். அப்போ இந்த ரெண்டு பேருமே குடும்பத்திற்கு இரண்டு தூண்கள், அந்த தூண்கள் கீழே விழுந்துருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு யோசேப்புக்கிட்ட வெளிப்படுத்தணும்னு, யோசேப்பு அதை ஏற்றுக்கிறாரு. அப்போ இன்றைக்கி நீங்கள் ஜபத்தோடு இருக்கிறப்ப, நீங்கள் குழப்பத்தோடு இருக்கிறப்ப, நீங்கள் ஜபிக்கிறப்ப, குடும்பத்தில் பிரச்சனை வரப்போ ஜபிங்க, ஜபம் செய்யுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நாங்கள் என்ன பண்ணணும், எப்படி காரியங்களை செய்யணும் எங்களுக்கு வெளிப்படுத்துங்கன்னு கேளுங்க. யோசேப்புக்கு ஆண்டவர் சொப்பனத்தில் வெளிப்படுத்தினது போல் உங்களுக்கு வேதத்திலிருந்து வெளிப்படுத்தலாம், வேத வசனத்திலிருந்து வெளிப்படுத்தலாம், செய்தியின் வாயிலாக வெளிப்படுத்தலாம். அப்போ ஆண்டவர் யோசேப்போடு பேசினவுடனே யோசேப்பு தன் மனைவியை ஏற்றுக்கொள்கின்றார். அப்போ ஏற்றுக்கொள்கின்றாருனாலே அவருடைய இருதயத்தில் யார் பேசினாரு,
சகோதரர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800332331. எங்கள் இமெயில் முகவரி bibelee@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றோம்.